ஓம் சாந்தி. அக்டோபர் 4, 2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களை அனைவரிலும் அதி மேன்மையானவர்கள் ஆக்குவதற்காக கடவுளே உங்களுக்கு அதி மேலான வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். இதன் மூலம் நீங்கள் நரகவாசிகளில் இருந்து சொர்க்கவாசிகளாக மாறுகின்றீர்கள். கேள்வி: தேவர்கள் ஆகப் போகின்ற குழந்தைகள் எந்த விஷயங்களில் விசேஷ கவனம் செலுத்த வேண்டும்? பதில்: எந்த விஷயத்தை குறித்தும் ஒரு பொழுதும் முகம் கோணாதீர்கள். ஒரு பொழுதும் ஒரு சடலத்தின் முகத்தை போன்று உங்கள் முகத்தை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஒரு பொழுதும் எவருக்கும் துன்பத்தை கொடுக்காதீர்கள். தேவர்கள் ஆகுவதற்கு உங்கள் உதடுகளிலிருந்து மலர்கள் மாத்திரமே சதா வெளிப்பட வேண்டும். கற்களோ அல்லது முட்களோ வெளிப்பட்டால் நீங்களும் ஒரு கல்லாகவே இருப்பீர்கள். மிக நன்றாக தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். நீங்கள் இங்கேயே அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் தண்டனையை அனுபவம் செய்ய நேரிட்டால் உங்களால் நல்லதோர் அந்தஸ்தை பெற முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை புதிய உலகிற்கு அதிபதிகளாக போகும் ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை உங்களுக்கு கொடுப்பதற்காக இப்பொழுது தந்தை வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் தகுதி அற்றவர்களாகவே இருந்தோம். அவர்கள் கூறுகிறார்கள், ஓ பிரபு, நான் தகுதியற்றவன், என்னை தகுதி வாய்ந்தவர் ஆக்குங்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்களும் மனிதர்கள், தேவர்களும் மனிதர்களே. ஆனால் அவர்களிடம் தெய்வீக குணங்கள் உள்ளன. அவர்கள் உண்மையான மனிதர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். இப்பொழுது மனிதர்கள் அனைவரும் அசுர குணங்களையே கொண்டுள்ளார்கள். இதனாலேயே அவர்கள் மனித தன்மை அற்றவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அவர்களின் செயற்பாடுகள் மிருகத்தினுடையதை போன்றுள்ளது. ஒருவர் தெய்வீக குணங்களை கொண்டிருக்கவில்லை என்றால் அவர் அசுர குணங்களை கொண்டவர் என கூறப்படுகிறது. தந்தை வந்து உங்களை மேன்மையான தேவர்கள் ஆக்குகின்றார். லக்ஷ்மியும் நாராயணருமே உண்மையான மனிதர்கள். அவர்கள் சத்திய உலகில் வாழ்கிறார்கள். அவர்கள் தேவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அவர்களிடம் தெய்வீக குணங்கள் உள்ளன. மக்கள் ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று கூறிய பொழுதிலும் எவ்வாறு அந்த அரசர்கள் தூய்மையானவர்கள் ஆகின்றார்கள்? அவர்கள் எவ்வாறு தூய்மையற்ற அரசர்கள் ஆகின்றார்கள் என்ற ரகசியத்தை எவரும் அறிய மாட்டார்கள். அது பக்தி மார்க்கமாகும். வேறு எவரும் இந்த ஞானத்தை அறிய மாட்டார்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தி உங்களை அவர்களை, அதாவது லக்ஷ்மி நாராயணனை போன்றவர்கள் ஆக்குகின்றார். சத்தியுகத்தில் தேவர்கள் செயல்களை செய்த பொழுதிலும் அவர்கள் தூய்மையான முறையில் செயல்படுகிறார்கள். அவர்களிடம் தெய்வீக குணங்கள் உள்ளன. சொர்க்கத்தில் வசிப்பவர்கள் மாத்திரமே எவ்வித தீய செயல்களையும் செய்யாதவர்கள். மாயை நரகவாசிகளை தீய காரியங்களை செய்ய வைக்கின்றாள். இப்பொழுது கடவுள் இங்கே அமர்ந்திருந்து எவ்வித தீய செயல்களையும் செய்யாதீர்கள் என்ற மேன்மையான வழிகாட்டலை கொடுத்து உங்களை மேன்மையான செயல்களை செய்பவர்கள் ஆக்குகின்றார். உங்களை அனைவரிலும் அதி மேன்மையானவர்கள் ஆக்குவதற்காக அனைத்திலும் அதி மேன்மையான வழிகாட்டல்களை அவர் உங்களுக்கு கொடுக்கின்றார். தேவர்களே அதி மேன்மையானவர்கள். அவர்கள் சொர்க்கமாகிய புதிய உலகில் வாழ்கின்றார்கள். நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப நீங்கள் இதை புரிந்து கொள்வதில் வரிசை கிரமமானவர்கள். இதனாலேயே 8, 108, 16,108 மணி மாலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவர்களில் எத்தனை பேர் அவ்வாறானவர்கள்? பில்லியன் கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களில் இருந்து 16,000 பேர் தோன்றியுள்ளார்கள் என்றால் அது எத்தனை பேர்? அது 1% கால்வாசி கூட இல்லை. தந்தை குழந்தைகளை அதி மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு தினந்தோறும் விளங்கப்படுத்துகின்றார். எந்த பாவ செயலையும் செய்யாதீர்கள். நீங்கள் அத்தகையதோர் தந்தையை கண்டு கொண்டுள்ளீர்கள். ஆகவே நீங்கள் அத்தகைய மகத்தான சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தையே உங்களை தத்தெடுத்துள்ளார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது நாங்கள் அவருக்கு உரியவர்கள். தந்தையே ஸ்வர்க்கத்தை படைப்பவர். ஆகவே அத்தகைய ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுவதற்கு நீங்கள் தகுதி வாய்ந்தவர்களாகவும் அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்களாகவும் ஆக வேண்டும். லக்ஷ்மியும் நாராயணரும் அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய தகுதி வாய்ந்த தன்மை புகழப்படுகிறது. 84 பிறவிகளை எடுத்ததனால் இப்பொழுது அவர்கள் தகுதியற்றவர்கள் ஆகியுள்ளார்கள். அவர்கள் கீழிறங்கும் பொழுது ஒரு பிறவியிலேயே அவர்களுடைய கலைகள் குறைவடைகின்றன. இவ்வாறு தொடர்ந்தும் அவை படிப்படியாக குறைவடைய தொடங்குகின்றன. நாடகம் ஒரு பேனை போன்று நகர்வது போல் நீங்களும் படிப்படியாக கீழிறங்குகின்றீர்கள். 1250 வருடங்களின் பின்னர் இரு கலைகள் குறைவடைகின்றன. பின்னர் இராவண ராஜ்யத்தில் கலைகள் தொடர்ந்தும் வேகமாக குறைவடைகின்றன. சூரியனும் சந்திரனும் கிரகணத்தால் பீடிக்கப்படுவதைப் போல் ஆத்மாக்களும் கிரகணத்தால் பீடிக்கப்பட்டவர்கள் ஆகின்றார்கள். சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒரு பொழுதும் கிரகணத்தால் பீடிக்கப்படுவதில்லை என்று இல்லை. அனைவருளும் முற்றிலுமாக கிரகணத்தால் பீடிக்கப்படுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், நினைவை கொண்டிருப்பதனால் மாத்திரமே உங்களின் கிரகணம் கடந்து செல்லும். எந்த பாவ செயல்களையும் செய்யாதீர்கள். சரீர உணர்வே முதலிலக்க பாவமாகும். இதுவே மிக கொடிய பாவமாகும். இப்பொழுது உலகம் மாற்றமடைய உள்ளதால் இந்த ஒரு பிறவியில் மாத்திரமே குழந்தைகளாகிய நீங்கள் இந்த கற்பித்தல்களை பெறுகின்றீர்கள். அத்தகைய கற்பித்தலை நீங்கள் மீண்டும் பெற மாட்டீர்கள். நீங்கள் பிறவி பிறவியாக சட்டத்தரணி ஆகுவதற்கான கற்பித்தல்களை பெற்று வருகின்றீர்கள். அந்த பாடசாலைகள் போன்றவை அனைத்து நேரத்திலும் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் ஒருமுறை மாத்திரமே இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். அவ்வளவுதான். ஞான கடலான தந்தை ஒருமுறை மாத்திரமே வருகின்றார். அவர் உங்களுக்கு தன்னை பற்றியும் தனது படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை பற்றிய ஞானம் அனைத்தையும் வழங்குகின்றார். தந்தை அனைத்தையும் மிக இலகுவாக விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் நடிகர்கள். ஆத்மாக்கள் தங்கள் பாகங்களை நடிப்பதற்காக தங்கள் வீட்டிலிருந்து இங்கே வருகின்றார்கள். அது முக்திதாமம் என அழைக்கப்படுகிறது. ஸ்வர்க்கம் ஜீவன் முக்தி தாமமாகும். இங்கு பந்தன வாழ்க்கையே உள்ளது. இந்த வார்த்தைகள் மிக சரியாக நினைவு கூறப்பட வேண்டும். அனாதியான முக்தி என்பது ஒரு பொழுதும் கிடையாது. மனிதர்கள் அனாதியான முக்தியை வேண்டுகிறார்கள். அதாவது அவர்கள் வருவதும் போவதுமாக இருக்கும் சக்கரத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார்கள். எவ்வாறாயினும் எவருமே நாடகத்தில் தனது பாகத்தை நடிப்பதிலிருந்து விலகிவிட முடியாது. இது ஆதியும் அனாதியுமான ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். உலகின் வரலாறும் புவியலும் அதே போன்று மீண்டும் மீண்டும் நிகழும். அதே தேவர்கள் சத்தியுகத்திற்குள் பிரவேசிப்பார்கள். பின்னர் இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் போன்றோரும் வருவார்கள். இது மனித விருட்சமாகும். இந்த விருட்சத்தின் விதையானவர் மேலே உள்ளார். தந்தையே மனித உலக விருட்சத்தின் விதையாவார். மனிதர்களின் ஜனத்தொகை அனைத்து நேரமும் இருக்கிறது. ஆனால் சத்தியுகத்தில் அது மிக குறைவாக இருக்கிறது. பின்னர் அது படிப்படியாக தொடர்ந்தும் பெருமளவிற்கு வளர்ந்து செல்கிறது. அச்சா, அது எவ்வாறு மீண்டும் சிறியதாகிறது? தந்தை வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையானவர்கள் ஆக்குகின்றார். மிக குறைவானவர்களே தூய்மையானவர்கள் ஆகின்றார்கள். பல மில்லியனில் ஒரு கைப்பிடி அளவினர் மாத்திரமே வெளிப்படுகிறார்கள். அரை சக்கரத்திற்கு வெகு சிலரே உள்ளார்கள். பின்னர் அடுத்த அரை சக்கரத்திற்கு அதிகளவு வளர்ச்சி உள்ளது. தேவ சமூகத்தினர் ஆரம்பத்திலேயே வந்ததால் அவர்களே அதிக அளவான ஜனத்தொகையை கொண்டிருக்க வேண்டும். எவ்வாறாயினும் தந்தையை மறந்ததால் அவர்கள் மற்ற சமயங்களுக்குள் சென்றனர். இது ஒரு தவற்றை பற்றிய நாடகமாகும். அவரை மறப்பதனால் அவர்கள் ஏழைகள் ஆகினார்கள். அவர்கள் சிறிது சிறிதாக மறந்து இப்பொழுது முழுமையாக மறந்துவிட்டார்கள். முதலில் வழிபாடும் ஒருவருடையதாகவே இருந்தது. ஏனெனில் ஒரே ஒருவரே அனைவருக்கும் சத்கதி அருள்பவர் ஆவார். ஏன் வேறு ஒருவர் வழிபாடு செய்யப்பட வேண்டும்? சிவனே அவர்களை லக்ஷ்மி நாராயணனாக ஆக்குகின்றார். எவ்வாறு அவர்களை அவ்வாறு ஆக்கியவர் ஸ்ரீ கிருஷ்ணராக இருக்க முடியும்? அது சாத்தியமல்ல. உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பவர் எவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணராக இருக்க முடியும்? அவர் சத்யுகத்து இளவரசர் ஆவார். மக்கள் அவ்வாறான பெரிய தவறொன்றை செய்துள்ளனர். இது அவர்களது புத்தியில் இருப்பதில்லை. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது என்னை நினைவு செய்வதுடன் தெய்வீக குணங்களையும் கிரகித்துக் கொள்ளுங்கள். சொத்து மீது ஏதாவது சச்சரவுகள் இருந்தால் அதை முடித்து விடுங்கள். இல்லாதுவிட்டால் சச்சரவுகள் இருக்கும் பொழுதே நீங்கள் உங்கள் சரீரத்தை நீக்க நேரிடும். தந்தை கூறுகின்றார், அவை அனைத்தையும் துறந்து விட்டார். அவர் யாருடனும் சச்சரவு செய்யவில்லை. உங்களுக்கு சிறிதளவு கிடைத்தால் கூட அதை நீங்கள் விட்டுவிடுகின்றீர்கள். அதன் பிரதிபலனாக நீங்கள் அவ்வாறானதோர் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். விநாசத்திற்கும் ராஜ்யத்திற்குமான காட்சிகளை கண்ட பொழுது தான் எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவித்தார் என பாபா கூறுகின்றார். நான் பெறப்போகின்ற ராஜ்யத்துடன் ஒப்பிடும் பொழுது இவை அனைத்தும் என்ன? எவரும் பட்டினி இருக்கப் போவதில்லை. பணம் எதனையும் கொண்டிராதவர்கள் கூட தங்கள் வயிறுகளை நிரப்பிவிட முடியும். மம்மா எதையாவது கொண்டு வந்தாரா? மம்மா அதிக அளவு நினைவு கூறப்படுகின்றார். தந்தை கூறுகின்றார், அவரை நினைவு செய்வது நல்லதுதான். ஆனால் இப்பொழுது அவரது பெயரோ அல்லது ரூபத்தையோ நினைவு செய்யாதீர்கள். அவர் கொண்டிருந்த தெய்வீக குணங்களை நாங்களும் கொண்டிருக்க வேண்டும். மம்மாவை போன்று நாங்களும் நல்லவர்களாகி சிம்மாசனத்திற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆக வேண்டும். அவரை புகழ்வதன் மூலம் அது நடக்க முடியாது. தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். மம்மாவை போன்று அவ்வாறாகவே இந்த ஞானத்தை கூறுங்கள். நீங்களும் அத்தகைய புகழுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகும் பொழுது மாத்திரமே உங்களுக்கு மம்மாவின் புகழுக்குரிய அத்தாட்சி வழங்கப்பட முடியும். மம்மா மம்மா என கூறுவதன் மூலம் உங்கள் வயிறு நிரம்பப்பட முடியாது. நீங்கள் திருப்தியடைய மாட்டீர்கள் என்று அர்த்தமாகும். உங்கள் வயிறும் முதுகும் ஒட்டிவிடும். ஷிவ் பாபாவை நினைவு செய்வதனால் மாத்திரமே உங்கள் வயிறு நிரப்பப்படும். இந்த தாதாவை நினைவு செய்தாலும் உங்கள் வயிறு நிரம்ப முடியாது. ஒரே ஒருவரை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். மகத்துவம் ஒருவருடையதே ஆகும். சேவை செய்வதற்கு வழிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். உங்கள் உதடுகளிலிருந்து சதா மலர்கள் மாத்திரமே வெளிவர வேண்டும். கற்கள் அல்லது முட்கள் வெளிவருமாயின் நீங்கள் கற்களை போன்று இருப்பீர்கள். தெய்வீக குணங்களை நன்றாக கிரகியுங்கள். இங்கு அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். நீங்கள் தண்டனையை அனுபவம் செய்ய நேரிட்டால் சிறந்த அந்தஸ்தை பெறமாட்டீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நேரடியாக கேட்கவே இங்கு வருகின்றீர்கள். இங்கு பாபா புத்துணர்வுடனான போதையை உங்களுக்கு கொடுக்கின்றார். நிலையங்களில் நீங்கள் போதையுடையவர்கள் ஆகின்றீர்கள். பின்னர் நீங்கள் வீட்டிற்கு சென்று உங்கள் உறவினர்களை பார்க்கும் பொழுது அனைத்தும் முடிவடைந்து விடுகிறது. இங்கு நீங்கள் பாபாவின் குடும்பத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். அங்கு அது தூய்மையற்ற குடும்பமாகும். அதில் அதிக அளவு சண்டைகள் போன்றவை இருக்கின்றன. நீங்கள் திரும்பிச் சென்றவுடன் குப்பையில் வீழ்கின்றீர்கள். இங்கு நீங்கள் தந்தையை மறக்கக்கூடாது. உலகிலுள்ள எவருமே உண்மையான அமைதியை பெற முடியாது. தந்தையை தவிர வேறு எவராலும் தூய்மை சந்தோஷம் அமைதி செழிப்பு போன்றவற்றை கொடுக்க முடியாது. தந்தை ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார் என்பதில்லை. நீங்கள் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பீர்களாக. நீங்கள் பல குழந்தைகளை பெறுவீர்களாக. இல்லை, நீங்கள் ஆசீர்வாதங்கள் போன்றவற்றை பெறுவதன் மூலம் எதனையும் அடையப் போவதில்லை. மனிதர்களாலேயே அந்த தவறு செய்யப்பட்டுள்ளது. சந்நியாசிகளாலுமே ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது. இன்று அவர்கள் உங்களை ஆசீர்வதித்துவிட்டு நாளை அவர்களே மரணித்து விடுகின்றனர். எத்தனை போப்பாண்டவர்கள் இருந்து சென்றுள்ளனர் என பாருங்கள். குருமார்களின் சிம்மாசனங்களும் இருக்கின்றன. குரு ஒருவர் இளம் வயதில் மரணித்து விட்டால் வேறு ஒருவர் அல்லது ஓர் இளம் சீடர் குருவாக ஆக்கப்படுகின்றார். இந்த பாப் தாதாவே அருள்பவராவார். அவருக்கு கொடுக்கப்படுவதை அவர் என்ன செய்வார்? தந்தை அசரீரியானவர், ஷரீரதாரியே அவற்றை எடுத்துக்கொள்ள முடியும். இதுவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும். ஷிவ் பாபாவிற்கு நான் ஏதாவது ஒன்றை கொடுத்தேன் என்று ஒரு பொழுதும் கூற வேண்டாம். இல்லை, நாங்கள் பல மில்லியன்களை ஷிவ் பாபாவிடமிருந்து பெறுகின்றோம். நாங்கள் எதையுமே கொடுப்பதில்லை. பாபா உங்களுக்கு கொடுப்பவை அனைத்தும் கணக்கிட முடியாதவை. ஷிவ் பாபா அருள்பவர். எவ்வாறு நீங்கள் அவருக்கு கொடுக்க முடியும்? நீங்கள் நான் இதனை கொடுத்தேன் என்று சிந்திக்கும் பொழுது ஷரீர உணர்வு வருகிறது. நாங்கள் ஷிவ் பாபாவிடமிருந்தே பெறுகின்றோம். இங்கு வந்து தங்குகின்ற பல குழந்தைகள் பாபாவுக்கு உள்ளனர். ஆகவே அவர்களுக்கு அதிக அளவான வசதிகள் தேவையாக உள்ளன. அப்படி என்றால் நீங்கள் உங்களுக்கே கொடுக்கின்றீர்கள் என்பதே அதன் அர்த்தமாகும். அவர் தனக்கென எதனையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கின்றார். இதனால்தான் நீங்கள் அனைத்தையும் செய்கின்றீர்கள். அவர் உங்களை தன்னை விடவும் மேலானவர் ஆக்குகின்றார். இருந்தும் நீங்கள் அத்தகைய தந்தையை மறந்து விடுகின்றீர்கள். அரை கல்பத்திற்கு நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகவும் அரை கல்பத்திற்கு பூஜிப்பவர்களாகவும் உள்ளீர்கள். பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவதால் நீங்கள் சந்தோஷ உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். பூஜிப்பவர்கள் ஆகுவதனால் நீங்கள் துன்ப உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். தந்தை எப்பொழுது வந்து சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார் என்பது எவருக்குமே தெரியாது. சங்கமயுக பிராமணர்களாகிய உங்களுக்கு மாத்திரமே இந்த விஷயங்கள் தெரியும். பாபா அனைத்தையும் மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். இருப்பினும் அது உங்கள் புத்தியில் பதிவதில்லை. பாபா விளங்கப்படுத்துவதை போன்று நீங்களும் சாதுரியமான முறையில் விளங்கப்படுத்த வேண்டும். முயற்சி செய்து அவர்களை போன்று மேன்மையானவர்கள் ஆகுங்கள். நீங்கள் தெய்வீக குணங்களை நன்றாக கிரகிக்க வேண்டும் என பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எந்த விஷயத்தை குறித்தும் ஒரு பொழுதும் முகம் கோணாதீர்கள். உங்கள் முகத்தை ஒரு பொழுதும் ஒரு சடலத்தின் முகத்தை போன்று ஆக்கிக் கொள்ளாதீர்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது அத்தகைய செயல்களை செய்யாதீர்கள். சண்டிகா தேவிக்கு, அதாவது சுடலையம்மனுக்கு ஒரு மேளா உள்ளது. தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றாதவர்கள் சண்டிகா என்றே அழைக்கப்படுகிறார்கள். துன்பத்தை கொடுக்கின்ற அத்தகைய சண்டிகாவுக்கும் ஒரு விழா உள்ளது. மனிதர்கள் அறியாமையில் உள்ளார்கள். அவர்கள் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. எவரிடமும் எவ்வித சக்தியும் இல்லை. அவர்கள் உள்ளூர முற்றிலும் வெறுமையாக உள்ளார்கள். நீங்கள் பாபாவை மிக நன்றாக நினைவு செய்யும் பொழுது தந்தையிடமிருந்து சக்தியை பெறுகின்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் இங்கிருக்கின்ற பொழுதிலும் உங்களில் பலரது புத்தி வெளியில் அலைப்பாய்கிறது. இதனாலேயே பாபா கூறுகின்றார், படங்களுக்கு முன்னால் அமர்ந்திருங்கள். அப்பொழுது உங்களுடைய புத்தியானது அவற்றுடன் மும்முரமாகிவிடும். சக்கரம் மற்றும் ஏணி படத்தை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு கூறுங்கள், சத்யுகத்தில் வெகு சில மனிதர்களே இருக்கிறார்கள். இப்பொழுது அதிக அளவான மனிதர்கள் இருக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், நான் பிரம்மாவின் மூலம் புதிய உலகின் ஸ்தாபனையையும் பழைய உலகின் விநாசத்தையும் தூண்டுகின்றேன். அமர்ந்திருந்து இவ்விதமாக பயிற்சி செய்யுங்கள். இயல்பாகவே உங்கள் வாய் திறந்துவிடும். எவையெல்லாம் உள்ளே செல்கின்றனவோ அவை நிச்சயமாக வெளியே வர வேண்டும். நீங்கள் ஊமைகள் அல்ல. நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது சப்தமாக பேசுவதற்கு உங்கள் வாய் திறக்கிறது. இருப்பினும் இந்த ஞானத்தை பேசுவதற்கு உங்களால் அதனை திறக்க முடியவில்லை. அனைவருக்கும் இந்த படங்களை கொடுக்க முடியும். உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்க வேண்டும். உங்கள் அறையை படங்களால் அலங்காரம் செய்யுங்கள். நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள். அது உங்கள் நூலகத்தை போல் ஆகிவிடும். மற்றவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதற்காக இந்த படங்களை நீங்கள் போட வேண்டும். யார் வந்தாலும் அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். உங்களால் பெருமளவு சேவை செய்ய முடியும். அவர்கள் சிறிதளவு இந்த ஞானத்தை கேட்டாலும் அவர்களால் பிரஜைகள் ஆக முடியும். பாபா நீங்கள் முன்னேறுவதற்கு அதிக அளவு வழிகளை காட்டுகின்றார். தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இல்லையெனில் நீங்கள் கங்கையில் மூழ்கினாலும் உங்கள் பாவங்களை அழிக்க முடியாது. அவை அனைத்தும் குருட்டு நம்பிக்கையாகும். ஹரித்வாரில் முழு நகரத்தினதும் குப்பைகள் கங்கையில் சென்று விழுகின்றன. அதிக அளவான குப்பைகள் கடலுக்குள் விழுகின்றன. ஆறுகளிலும் அதிக அளவான குப்பைகள் உள்ளன. எவ்வாறு அதில் எவரும் தூய்மையாக முடியும்? மாயை அனைவரையும் முற்றிலுமாக விவேகமற்றவர்கள் ஆக்கிவிட்டாள். தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்களும் என்னை அழைத்தீர்கள். ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள். நீங்கள் உங்கள் சரீரங்களுக்கான பௌதீக தந்தையர்களை கொண்டிருக்கிறீர்கள். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர் ஆவார். நீங்கள் இப்பொழுது உங்களை தூய்மையாக்குகின்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஒரே ஒருவரே சத்கதியை அருள்பவரன்றி வேறு எவரும் அல்ல. அத்தகைய இலகுவான விஷயங்களின் அர்த்தத்தை எவரும் புரிந்து கொள்வதில்லை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, உங்கள் உதடுகளிலிருந்தும் இந்த ஞான ரத்தினங்கள் மாத்திரம் வெளிப்பட அனுமதிப்பதை பயிற்சி செய்யுங்கள். அவற்றிலிருந்து கற்களோ அல்லது முட்களோ வெளிப்பட ஒரு பொழுதும் அனுமதிக்காதீர்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மை செய்வதற்கு உங்கள் வீட்டை படங்களால் அலங்காரம் செய்யுங்கள். இந்த ஞான கடலை கடையுங்கள். மற்றோருக்கு விளங்கப்படுத்துவதற்கு படங்களை பயன்படுத்துங்கள். இதனை செய்வதில் மும்முரமாக இருங்கள். இரண்டு, தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை கேட்பதற்கு பதிலாக அவரது மேன்மையான வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். ஷிவ் பாபாவினுடையதே மகத்துவம். ஆகவே அவரை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். பாபாவிற்கு அதிகம் கொடுத்ததை பற்றி அகங்காரம் எதனையும் கொண்டிருக்காதீர்கள். ஆசீர்வாதம், நீங்கள் தந்தைக்கு சமமாக இருக்கும் உங்களின் ஸ்திதியால் நேரத்தை நெருக்கமாக கொண்டு வருவதன் மூலம் அது உங்களுக்கும் உரித்தாகுக என்ற ஆசீர்வாதத்தை கொண்டவர்கள் ஆகுவீர்களாக. நான் என்ற எவ்வித உணர்வையும் முடிப்பது என்றால் தந்தைக்கு சமமான ஸ்திதியில் ஸ்திரமாக இருப்பதுடன் காலத்தை நெருக்கமாக கொண்டு வருதல் என்று அர்த்தமாகும். உங்களின் சரீரம் அல்லது ஏதாவது உடமையானது உங்களுக்கு சொந்தமானது என்று நீங்கள் உணர்ந்தால் சமநிலையில் ஒரு சதவிகிதம் உள்ளது. சதவிகிதம் என்றால் குறைபாடு என்று அர்த்தம். இத்தகைய குறைபாடுகளை கொண்டவர்களால் ஒரு பொழுதும் முழுமையடைய முடியாது. முழுமை அடைவதற்கு சதா தந்தையின் அன்பில் திளைத்திருங்கள். சதா அன்பில் திளைத்திருப்பதன் மூலம் உங்களால் இலகுவாக மற்றவர்களை உங்களுக்கு சமமாகவும் அத்துடன் தந்தைக்கு சமமாகவும் ஆக்க முடியும். அன்பில் திளைத்திருக்கும் தனது அன்பான குழந்தைகளுக்கு பாப் தாதா அது உங்களுக்கும் உரித்தாகுக என்று ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். ஸ்லோகம், ஒருவர் மற்றவரின் கருத்துகளுக்கு மதிப்பளிக்கும் பொழுது உங்கள் பதிவேடு நல்லதாக இருக்கும். அவ்யக்த இஷாரா, தனக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பரிசோதனை செய்யுங்கள். நீங்கள் உங்களின் மனதால் சேவை செய்வதற்கு உங்களின் மனமும் புத்தியும் வீணான எண்ணங்களை சிந்திப்பதிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். மன்மனாபவ் என்ற மந்திரத்தின் எளிதான ரூபம் இருக்க வேண்டும். சக்தி வாய்ந்த எண்ணங்களையும் நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருக்கும் இத்தகைய மேன்மையான ஆத்மாக்களால் தமது மனதினால் சக்திகளின் தானத்தை வழங்க முடியும். ஓம் சாந்தி.